நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திரும்பூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடல் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொர்வ சமாதி அடைந்த நேரம்யவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் உடமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் சத்சங்கமாகவும் அந்த வகுப்புகளில் வரும் கேள்விகளை பார்த்து அதற்குரிய பதில்களை காணும் சத்சங்கமாகவும் அமையும். அதே போல இன்று ஒரே ஒரு கேள்விதான் வந்திருந்தது, அந்த கேள்விக்கு இன்று பதில் காண்போம் இந்த அடிப்படை வகுப்பில். அந்த கேள்வியை நேற்றையான் தொடர்ச்சி என்றும் சொல்லலாம். இருப்பினும் அந்த அன்பருடைய கேள்வி இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநிலைகள் நான்காக உள்ளது என்று கூறியிருக்கின்றீர்கள், அதை 16 யோகி ராமையா அவர்கள் வகுத்து சொன்னதாகவும் சொல்லியிருக்கின்றீர்கள் கிரியா யோகா வகுப்பில். அதற்கு மேலாக சைவ சித்தாந்தத்திலும் அது 16 கூறப்பட்டிருக்கின்றது, வகுத்திருக்கப்பட்டிருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றீர்கள். சைவ சித்தாந்தத்துக்கும் கிரியா யோகத்திற்கும் இடையில் இருக்கிற தொடர்புகளையும் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த 16 வகுக்கப்பட்டது, அதற்குரிய சொற்கள் எங்களுக்கு புரிந்து எனக்கு புரிந்து கொண்டிருக்கின்றது. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்று அந்த 16 நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆனால் இந்த இயற்கை வாழ்க்கையில் அது என்ன மாதிரி நான் அதை புரிந்து கொள்ளலாம்? சரியையில் சரியை என்றால் அது என்ன? சரியையில் சரியை என்பது விளங்குகின்றது, சரியை படிநிலையில் நிற்க வேண்டும் என்று. ஆனால் அதிலும் ஒரு சரியை என்ன, அதிலும் ஒரு கிரியை என்ன என்பது எங்கு என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் அதை நான் என்ன மாதிரி நான் எங்கு இருக்கின்றேன், எப்படி கடைப்பிடிக்கின்றேன் என்பதை அறிய விரும்புகின்றேன். சைவ சித்தாந்தத்தில் இதை பற்றிய தகவல் உண்டா என்பது இந்த என்பருடைய கேள்வி. உண்டு, பேராசிரியர் அதை சொல்லி இருக்கின்றார் ஒரு வகுப்பில், அதை இன்று உங்களுக்கு தருகின்றேன் அவருடைய கேள்விக்காக. சைவ சித்தாந்த முதலாவதாக நாங்கள் அறிய வேண்டும் என்னென்றால், இந்த 4 படிநிலைகளிலும் நிற்கும் போது முத்திகள் 2 வகைப்படும். ஒன்று பதமுத்தி, மற்றது பரமுத்தி. பதமுத்தி என்று சொல்வது என்னவென்றால், இந்த சரியை கிரியை யோகம் படிநிலைகளில் நாங்கள் வளர்ந்து வரும்போது கிடைக்கும் முத்தியை பதமுத்தி என்று சொல்கின்றோம். மற்றது ஞானத்தில், ஞான நிலையில் இருந்து வரும் முத்தியை பரமுத்தி என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த முத்தி நிலைகள் 2 சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டது என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதைவிட இந்த சரியை மார்க்கத்தில் நிற்கும் போது உங்களுக்கு சாலோக பதமுத்தி என்று சொல்லப்படுகின்றது. அது சாலோக முத்தி என்று சொல்வார்கள். சாலோக பதமுத்தி கிடைக்கின்றது. அதே போல் கிரியையில் இருக்கும்போது சாமீப பதமுத்தி கிடைக்கின்றது. யோகத்தில் நிற்கும்போது சாரூப பதமுத்தி கிடைக்கின்றது. ஞானத்தில் நிற்கும் போதுதான் சாயுச்சிய முத்தி கிடைக்கின்றது. அது பதமுத்தி அல்ல, அது பரமுத்தி. இதுதான் அதனுடைய விளக்கம். இப்போது இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த 16 நிலைகளிலும் அதற்குரிய விளக்கம் என்ன, அதனுடைய பயிற்சி முறை என்ன, அல்லது அதன் வழி நிற்பதென்றால் அதனுடைய கருத்து என்ன என்பது அவருடைய கேள்வி. அதை அழகாக சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார் ஏதோ ஒரு வகுப்பில். அதை இன்று நான் உங்களுடைய செவிக்கு கொண்டு வருகின்றேன் கேட்டலுக்கு. முதலாவதாக, இந்த 16 நிலைகள் இருந்தாலும் பேராசிரியர் அந்த வகுப்பில் கூறியிருந்தார், இது 32 பார்க்கப்படுகின்றது என்று. அது என்ன 32? இந்த 16 நிலைகளும் தான் அவை. ஆனால் இந்த 16 நிலைகளில் 2 இந்த 16 நிலைகளில் சிவனடியார்கள் சாதகர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த 16 நிலைகளில் ஒரு சாரார் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், அவர்கள் செய்யும் சாதனை உண்மை சாதனை என்று சொல்லப்படுகின்றது, அல்லது உண்மை சிவ புண்ணியம் என்று சொல்லப்படுகின்றது என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். மற்றைய நிலை என்ன, மிச்ச 16, அது உலகப் பொருள் கருதி செய்வது. அதாவது இங்கு என்ன வருகின்றது என்று பார்த்தால், ஒன்று பொருளை நாடி செய்வது இந்த 16 நிலைகளிலும், மற்றது உயிரை நாடி செய்வது உண்மையை. ஆகவே அது 32 பார்க்கப்படுகின்றது என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார் சைவ சித்தாந்தத்தில். இனி இந்த 16 நிலைகளுக்கும் வரவிலக்கணம் என்று சொல்லுவோம், அதற்குரிய முறைகள் தரப்பட்டிருக்கின்றது. அதாவது சரியையில் சரியை என்றால் சைவ சித்தாந்த வகுப்பில் கொடுக்கப்பட்ட கருத்து, திருக்கோவில்களில் துப்புரவு பணி செய்தல் சரியையில் சரியை ஆகும் என்று சொல்கின்றார் பேராசிரியர். சரியையில் கிரியை என்று சொல்வது 5 சிவமூர்த்திகளில் ஒன்றை வழிபாட்டு கடவுளாக கொண்டு வழிபட்டு வருதல் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது சிவ வழிபாடு. 3, சரியையில் யோகம் என்று சொல்வது தமது வழிபாடு மூர்த்தியை மனத்தில் வைத்து அகப்பூசை செய்வதுதான் சரியையில் யோகம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், யோகம் என்றாலே தியானத்துக்குள் வந்து விடுவோம், அகத்திற்குள். ஆகவே சரியையில் யோகம் என்பது இந்த மூர்த்திகளை மனதினால் அகத்தில் வழிபடுவதுதான் சரியையில் யோகம் என்றும், சரியையில் ஞானம் என்பது இந்த அகப்பூசையில் ஏற்படுகின்ற அனுபவத்தை எடுப்பதுதான் சரியை முறையில் ஞானம் என்றும் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று பேராசிரியர் சொல்லித்தந்தார். அதேபோல் கிரியையில் சரியை என்று சொன்னால் இந்த சிவபூசைக்கு உரிய பொருட்களை சேகரித்தல், பூ பறித்தல், மாலை தொடுத்தல், இவற்றையெல்லாம் செய்வது கிரியையில் சரியை முறையாக சொல்லப்படுகின்றது. கிரியையில் கிரியையாக சொல்லப்பட்டால் அது சிவபூசையை வீட்டில் இருந்து கொண்டே செய்வது என்பது அதனுடைய கருத்தென்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. கிரியையில் யோகம் என்றால் சிவலிங்க வடிவை தியானித்து அகப்பூசை செய்தல் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது லிங்க பூஜையை நாங்கள் அகத்தினால் செய்வதுதான் கிரியையில் யோகம். இந்த சொல்லில் இருந்துதான் கிரியா யோகம் உற்பத்தியானது என்பது யோகி ராமையா அவர்களுக்கு பாபாஜி கொடுத்திருக்கின்றார் என்று பலமுறை சொல்லியிருக்கின்றோம். ஆகவே இந்த வரவிலக்கணத்தை பார்க்கும்போது சைவ சித்தாந்தத்தில் கிரியையில் யோகம் என்ற வரவிலக்கணத்தை சிவலிங்க வடிவை தியானித்து அகப்பூசை செய்தல் என்றால் எங்களுடைய யோக நிலை எங்கு தொடங்குகின்றது? நாங்கள் சிவனை தியானிக்கின்றோம், பாபாஜியை தியானிக்கின்றோம், அந்த நிலையில் தொடங்குகின்றது தான் இந்த கிரியா யோகம் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து இங்கு. ஆகவே அடுத்ததாக கிரியையில் ஞானம் என்றால் என்ன என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், சிவலிங்க அகப்பூசையில் ஓர் அனுபவம் பெறுதல். எப்பவும் ஞானம் என்பது என்று சொல்வது அனுபவத்தை எடுத்தலே ஆகும், அதுதான் உண்மை. ஆகவே சரியையில் ஞானம் வந்தாலும் சரி, கிரியையில் ஞானம் வந்தாலும் சரி, அந்த மார்க்கத்தில் நின்று ஒழுகும் போது அதில் இருக்கும் அனுபவத்தைத்தான் அந்த மார்க்கத்தில் அந்த படிநிலையில் இருக்கும் ஞானமாக சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில் என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார், நான் சொல்லவில்லை. அடுத்ததாக யோகத்தில் சரியை என்றால் என்ன சொல்கின்றார்கள்? சரியை தொண்டு செய்யும் போது சிவபெருமானை நினைத்தபடியே செய்தல். அதாவது யோகத்தில் யோக வழி நிற்பவர்கள், யோகத்தில் நிற்பவர்கள், யோக படிநிலையில் நிற்பவர்கள் அதில் சரியே என்று சொல்லப்படுவது எதை செய்தாலும் சிவனே என்று நினைத்து செய்யும் முறைதான் அந்த சரியை முறை என்று வரவிலக்கணம் தரப்படுகின்றது. யோகத்தில் கிரியை என்றால் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், கிரியை தொண்டு செய்யும் போது பரம்பொருளை சிவபெருமானை நினைத்து செய்தல். ஆகவே இந்த யோகத்தில் வரும் சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் அந்தந்த நிலைகளில் நிற்கும் போது சிவனையே நினைத்து செய்தல் தான் அந்த யோக நிலை. அடுத்தது யோகத்தில் யோகம் என்றால் என்ன செய்யப்படுகின்றது? புருவ மத்தியில் சிவனை நினைத்தபடி தியானித்தல், அதான் யோகத்தில் யோகம். ஏன் அதை புருவ மத்தியில் சிவனை தியானித்தார் என்றால், அந்த புருவ மத்தியில் தான் அவர் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆன்மாக்கும் தனித்தனிய அந்த புருவ மத்தியில் எம்பெருமான் நடனம் செய்கின்றார் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே யோசித்து பாருங்கள், எத்தனை லட்சம் ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. எங்களுடைய பரம்பொருள் ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய புருவ மத்தியிலும் அவருக்கு அவருக்கென்று சிவ நடனம் புரிகின்றார். அதனுடைய கருத்து என்ன? பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார், அதாவது ஏன் அவர் தனித்தனி நடனம் புரிய வேண்டும்? ஆன்மாக்களை பொறுத்தவரையில், இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் இல்லை, ஆன்மாக்களை பொறுத்தவரையிலும் தனித்தனி நடனம் புரிகின்றார். அதற்குரிய காரணம், ஒவ்வொரு ஆன்மாக்களும் அவர்களுக்குரிய தனித்தனி அறிவு திறனில் இருப்பதால் அந்த நிலைக்கு வந்து அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த அறிவு திறனில் இருக்கும் போது அவர் நடனம் புரிகின்றார் புருவ மத்தியில் என்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டதை பேராசிரியர் மிகவும் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அதுதான் யோகத்தில் யோகம் என்ற நிலை. யோகத்தில் ஞானம் என்ன? இந்த தியானத்தால் ஒரு அனுபவத்தை பெறுதல் தான் யோகத்தில் ஞானம். அதாவது புருவ மத்திய தியானத்தில், யோகத்தில் யோக நிலையில் இருக்கும் புருவ மத்திய தியானத்தில் ஒரு அனுபவம் பெறல் தான் யோகத்தில் ஞானம் என்று வரையறுக்கப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். இனி ஞானத்திற்கு வருவோம். ஞானத்தில் சரியை என்றால் என்ன? அதுதான் தோத்திர சாஸ்திர பொருளை குருவிடம் கேட்டல். அதைத்தான் நாங்கள் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் ஞானம் பெற்றவர்கள் அல்ல. அந்த நிலையில் அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்படுகின்றது. அது தொடக்கம், முடிவு, எத்தனை பிறப்புகள் எடுக்குமோ எங்களுக்கு நாம் அறியோம். அது எங்களுடைய செயல்முறை பயிற்சி, செயல்முறை வழியில் நாங்கள் செல்லு கொண்டிருப்பதை பொறுத்தது இந்த ஒவ்வொரு நிலையையும் நாங்கள் கடப்பது படிநிலைகளை. அது ஞானத்தில் சரியை கேட்டல். ஞானத்தில் கிரியை என்றதற்கு பொருள் தருகின்றார்கள், கேட்ட பொருளை காரண காரிய இயவுபடுத்தி சிந்தித்தல். ஆகவே கேட்டலின் பின் சிந்தித்தல் என்று நாங்கள் இந்த சாஸ்திர நூல்களில் படித்து கொண்டு போகின்றோம். ஆனால் அது எவ்வளவு முக்கியமான விடயம் மாத்திரமல்ல, அந்த நிலையை முற்றாக கடப்பது அந்த படிநிலைக்கு பிறப்புக்கு மேல் பிறப்புக்கு மேல் பிறப்புக்கு மேல் எடுக்கும் என்பது நிச்சயமாக சாத்தியம். ஆகவே அந்த கேட்டலின் பின் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஞானத்தில் கிரியையாக சொல்லப்படுகின்றது. ஞானத்தில் யோகமாக என்னத்தை சொல்லப்படுகின்றது என்றால், நாங்கள் கேட்டு சிந்தித்ததை தெளிய வேண்டும். அதுவும் சாதாரணமாக தெளிதல் அல்ல, ஐயம் திரிபுற தெளிய வேண்டும். அதாவது ஒரு ஐமிச்சமும் இல்லாமலே முற்றாக தெளிந்த நிலைக்கு வருவதுதான் ஞானத்தில் யோகம். இறுதியாக இருப்பதுதான் எங்களுடைய பதிஞானமாகிய ஞானத்தில் ஞானம். அது என்ன மாதிரி வரையறுக்கப்படுகின்றது என்றால், சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் கூறுகின்றார், சிவனுடைய வியாபகத்துக்குள் அடங்கி நிற்கின்ற சிவ அனுபவத்தை உணர்தல். அதாவது எல்லாம் சிவம்தான், அந்த வியாபக நிலையில் இருக்கும் பரம்பொருளுக்குள் அடங்கி அந்த அனுபவத்தை பெறுதல் தான் ஞானத்தில் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் வழக்கம் அந்த சாஸ்திர நூல்களில் நிட்டை கூடுதல். ஆகவே இந்த ஞான நிலையில்தான் இந்த நான்கு நிலைகளும் சொல்லப்படுகின்றது. அதை சொல்லளவில் படித்திருக்கின்றோம். இன்று விரிவாக இந்த 16 படிநிலைகளை பார்க்கும்போது அது எங்கு அமைந்திருக்கின்றது என்று பாபாஜி பரம்பொருளுடன் அருளுடன் கிடைத்திருக்கின்றது இந்த நண்பருடைய கேள்வியினால். ஆகவே ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்ற இந்த நான்கு நிலைகளும் முதலாவது நிலை கேட்டல், இரண்டாவது நிலை சிந்தித்தல், மூன்றாவது நிலை தெளிதல், நாலாவது நிலை நிட்டை கூடுதல். அதுதான் பதிஞானம். அதை பெற ஞானம் என்றும் சொல்வோம். ஆகவே இந்த நான்கு நிலைகளிலும் முத்திகள் உண்டு. முதல் மூன்று நிலைகளிலும் சொல்லப்படும் முத்தி பதமுத்தி, இறுதி நிலையில் சொல்லப்படும் ஞானத்தில் சொல்லப்படும் முத்தி பரமுத்தி. ஆகவே இந்த முத்திகளை பற்றி இன்று பார்த்தோம். இந்த நிலைகளில் இருந்து நாங்கள் அதை எப்படி பெறுகின்றோம் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே இதுதான் இந்த அன்பருடைய கேள்வி. இதுதான் அந்த 16 முறை. இந்த 16 முறையை கூட இரண்டு வகையாக பிரித்திருக்கின்றார்கள், 16 16ஆக. ஏனென்றால் சிலதுகள் ஒரு முறை இந்த 16ஐயும் மக்களுக்கு சாதகர்களுக்கு கிடைக்கும் முறை பொருள் சார்ந்தது, மற்றது உயிர் சார்ந்தது. அதை உண்மை உண்மை என்றும் சொல்வோம் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த 16 படிநிலைகளையும் நாங்கள் கடக்க வேண்டும் இறைவனின் பதிஞானத்தை பெறுவதற்கென்பது. இப்போது விளக்கமாக சைவ சித்தாந்த பேராசிரியர் தந்த தரவுகள் மூலம் ஓரளவு எல்லோரும் அறிகின்றோம். ஆகவே இந்த நிலையை நாங்கள் தொடுவதற்குத்தான் நேற்றையான் வகுப்பில் ஒரு பகுதியை சிந்தித்தோம். கிரியா யோகத்தில் இந்த நிலையில் கொண்டு பாபாஜி எங்களை பதிஞானத்தில் கொண்டு நிறுத்துவதற்கு, அதாவது ஞானத்தில் ஞானத்தில் கொண்டு நிறுத்துவதற்கு எங்களுடைய சத்குருவின் முறைதான் கிரியா யோகம். இந்த கிரியா யோகத்தில் தான் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற முறை மூலம் அந்த கிரியா யோக ஐந்து உடலுக்குரிய பயிற்சிகளை எங்களுக்கு தந்து, இந்த ஐந்து உடல் பயிற்சி மூலம் இந்த ஞானத்தில் ஞானம் என்ற நிலைக்கு பாபாஜி எங்களை கூட்டிச் செல்கின்றார். ஆனால் இரண்டு முறையிலும் ஞானத்தில் ஞானம் என்ற நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டாலும், இறுதியில் அந்த ஞானத்தில் ஞானத்தில் என்ற நிலையில் இருந்தாலும் அது முற்றாக பதிஞானம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லவில்லை. அது பதிஞானம்தான். ஆனால் அந்த இடத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு அந்த இறுதி அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதான் அந்த நிலை. இறைவன் வந்து கொடுத்தால்தான் உங்களுக்கு அந்த பதிஞானம் அந்த நிலையில். அப்படி இல்லையென்றால் நீங்கள் அந்த இடத்திலேயே இருப்பீர்கள் இறைவன் கொடுக்கும் வரைக்கும் என்பது சைவ சித்தாந்தம் மிகவும் தெளிவாக கூறுகின்றது. ஆகவே நாங்கள் ஒன்றையும் அடைய முடியாது. எல்லாம் பரம்பொருள். அவன் தரும்போது நாங்கள் பெறுகின்றோம். ஆகவே இந்த படிநிலைகள், இந்த படிநிலைகளில் வந்த 16 விடயங்கள், பல நாளும் அதை சொல்லி இருக்கின்றோம் பல தடவைகள். இன்று இந்த அன்பருடைய கேள்வியின் மூலம் பேராசிரியர் என்ன சொன்னார் என்று நான் அதை போய் பார்த்து அவர் சொன்ன விளக்கத்தை ஒன்றும் பிசகாது அதே முறைப்படி உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆகவே இப்போது உங்களுக்கு மீண்டும் இன்னும் சில உதவிகள் கிடைத்திருக்கின்றது உங்களுடைய சாதனையில். நீங்கள் இப்போது உங்களை நீங்கள் எந்தெந்த நிலைகளில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், எங்கு இருக்கின்றீர்கள் என்று பார்க்கும்போது ரெண்டு விதம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, நீங்கள் நல்லொரு இடத்தில் இருக்கின்றீர்கள் என்று ஒரு ஆனந்தப்படுவீர்கள். அதை அறியாமல் இவ்வளவு நாளும் இந்த உடலில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விட்டுவிட்டோமே, இப்போதுதான் பார்க்கின்றோம் நாங்கள் ஒரு உயர்ந்த ஆன்மாவாக இருக்கின்றோம். இந்த உடலில் எங்களுக்கு கிரியா யோகம் கிடைத்தது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த நிலைக்கு எங்களை பாபாஜி கூட்டி சென்று கொண்டு போய் இந்த ஞான சாஸ்திர நூல்களை கேட்பதற்கு இந்த சத்சங்கத்தில் இருத்தி வைத்திருக்கின்றார். நாங்கள் விரும்பாமல் இருந்தோம், திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் விரும்பினோம், இப்போது முழுமையாக விரும்புகின்றோம் என்று மூன்று படிநிலைகளில் இருந்தாலும் எங்களுடைய மனத்தை பொறுத்தவரையில் சரியான இடத்தில் இருக்கின்றீர்கள். ஆகவே அதை உணர வேண்டும் எல்லா சாதகர்களும். இதுதான் உண்மை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் எங்களுடைய ஆன்ம முன்னேற்றம். ஆகவே அந்த நிலையில் இருந்து கொண்டு இவற்றை தவறவிட்டு விட்டு உலகியலில் மாத்திரம் 100% ஓடிக்கொண்டிருக்காமல் இப்போது எங்களுடன் இருந்து இந்த சாதகர் கூட்டத்தில் இருப்பவர்கள், பரம்பொருள் பாபாஜியின் இந்த சத்சங்கத்தில் இருப்பவர்கள், அந்த நிலையை கொஞ்சம் உணர்ந்தீர்கள் என்றாலும் சிறிது சிறிதாக உங்களை உயர்த்தி கொள்ளலாம். இதற்கு மேலும் உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. மற்றவர்களை குனிந்து பாருங்கள். மற்றவர்கள் எல்லோரும் இந்த 16 படிநிலைகளில் எங்கோ எங்கோ எல்லாம் இருக்கின்றார்கள். நீங்கள் நீங்கள் அட்லீஸ்ட், அதாவது ஒரு நிலைக்கு கிட்ட வந்திருக்கின்றீர்கள். அது முடிவல்ல. அதற்கும் பல பிறப்புகள் எடுக்கும் அந்த ஞானத்திலே முழு நிலைக்கும் வருவதற்கு. ஆகவே நீங்கள் அங்கும் இங்குமாக பல இடங்களை தொடுகின்றீர்கள். ஆகவே உங்களுடைய ஆன்மா, கொடுத்து வைத்த ஆன்மா, இந்த ஆன்மா இந்த நிலைக்கு வருவதற்குரிய காரணம் உங்களுடைய பழைய பிறப்புகளில் நீங்கள் சரியை கிரியை யோகம் வழி நின்றவர்கள் உங்களுடைய ஆன்மா. அதனால்தான் இந்த ஞான நூல்களை ஞானத்தில் சரியையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்காக மற்ற 3 நிலைகளையும் நீங்கள் முழுமையாக முடித்தவர்கள் அல்ல. அவர்கள் அந்த நிலையை முடித்திருந்தால் அவர்களைத்தான் நாங்கள் அருளாளர்கள் என்று சொல்கின்றோம். அவர்கள்தான் இந்த இறுதி பிறப்புக்காக ஞானத்தில் வந்து உதிக்கின்றார்கள். அந்த ஞானத்தில் வந்து உதிக்கும் போதுதான் அவர்கள் தங்களுடைய இறுதி நிலைகளை சாதகர்கள், தொண்டர்கள், சிவதொண்டர்களுக்கெல்லாம் கொடுத்து இறுதியாகிய 10 ஞானத்தை அடைந்து இந்த உடலை நீக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் எங்களுக்கு இந்த சாஸ்திர நூல்கள் ஞானத்தில் சரியையை விளங்கப்படுத்தக்கூடிய ஆரம்ப கல்வி இந்த உடலில் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை உணர்ந்து இதை மீண்டும் மீண்டும் படித்து உங்களுடைய சித்தத்துக்குள் எடுத்து இந்த பிறப்பில் சிறிதளவாவது உங்களுடைய பயிற்சிகளையும் செய்து வரும் வரும் அடுத்தடுத்த பிறப்புகளில் நீங்கள் மேல்நோக்கி சென்று இறுதியாக 10 ஞானத்தை அடைய வேண்டும். அதற்கெல்லாம் வல்ல கிரியா பாபாஜி அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். உங்களுடைய வருகையை பார்த்து, சாதனை வருகை என்றுதான் இங்கு சொல்கின்றேன், உங்களுடைய சாதனையை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய உதவி எங்கும் கிட்டும். அதற்கு மேல் அவர் பரம்பொருளுடன் எங்களை இணைக்கப் போகின்றார். ஒரு நேரத்தில் எங்களுடைய ஆன்மாவை, உடலைத்தான் நாங்கள் உதறுகின்றோமே தவிர ஆன்மா நிலையானது, அனாதியானது என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பிருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இன்று இறைவன் ஐயாவை காணவில்லை, கார்த்திகேயன் ஐயா மாத்திரம்தான் அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்த சத்சங்கம் நல்ல ஒரு சிறப்பான சைவ சித்தாந்தத்தினுடைய தெளிவான ஒரு பதில கிருபையினால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. படிஞானம், பசு ஞானத்தை பத்தி நல்ல தெளிவான முறையில ஏற்கனவே நம்ம பேசியிருந்தாலும் அதை நம்ம இப்ப வந்து மறுபடியும் அதை கொண்டு வந்து தெளிவுபடுத்தணும். இப்படிதான் தெளிவுபடுத்தணும். 4 பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல. அந்த வகையில இன்றைக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து சிறப்பான முறையில அதை எடுத்து கூறினீங்க. சிறப்பான அந்த கேள்வி வந்ததுனாலதான் இந்த பதில் நமக்கு கிடைச்சது. காரணம் இல்லாத காரியம் இல்லை என்று சைவ சித்தாந்தத்துல அடிக்கடி சொல்லுவாங்க. காரணம் இல்லாத காரியம் கிடையாது. அப்போ காரணம் சரியா இருந்தா காரியம் நமக்கு சரியா வந்து கிடைக்கும். அந்த வகையில இந்திய சத்சங்கத்தினுடைய சிறப்பு, சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு நல்ல ஒரு சிறப்பான கருத்து. இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் தயாராக வேண்டிய இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். இன்னும் தயாரா ஆயிட்டோம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் தயாராகிற இடத்துல இருக்கிறோம். அந்த தயாராகக்கூடிய விஷயத்த நம்ம வந்து நல்லா இனி வர காலத்துல நம்ம நுணுக்கமா அதை கையாண்டாகணும். இத்தனையோ கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இறந்துட்டு இருக்காங்க, பிறந்துகிட்டு இருக்காங்க. அது கூட தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுல நம்மள வந்து பாபாஜி ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தினால நம்மள தடுத்தாட்கொள்றார், நம்மள ஒரு பிரிவா ஒரு வழி நடத்திட்டு இருக்கார். அந்த வழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கிறது, இது நமக்கு நமக்கு குச்ச வேலைன்றத நம்ம வந்து பெரிய அதை வரப்பிரசாதமா எடுக்கணும். நமக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு, எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த இந்த வாய்ப்பை பெற முடியல. நமக்கு அந்த வாய்ப்பை வந்து இறைவனுடைய அருளாலும் பாபாஜியுடைய கிருபியாலும் அந்த வரையில நமக்கு இது கிடைச்சிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் அதை நல்லா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க கேட்கணும், கேள்வியா கேட்கணும். அதுக்கு பதிலா வந்து பாபாஜி கொடுக்க தயாரா இருக்காரு, அதை பெறுவதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அந்த வகையில இந்த சத்சங்கம் நல்லா சிறப்பாக அமைஞ்சதுக்கு பாபாஜிக்கு நன்றி, கேள்வி கேட்டவருக்கு நன்றி, நம்ம கேட்டு அறிஞ்சதுக்கு நமக்கு பெரிய பாக்கியம், அதுக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, இன்று மிகவும் மிகவும் அருமையாக அதை தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். எங்களுடைய நிலையையும் அதில் நாங்கள் ஆணவத்துக்குள் சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றபடியால் அதை சிறிது மெதுவாக அணுகும் முறையையும் சொல்லியிருக்கின்றீர்கள். அது பாபாஜி பரம்பொருளின் அருளினால் அது உங்களுடைய வாயிலிருந்து கிடைத்திருக்கின்றது. எல்லோருக்கும் அதை எல்லோரும் சிந்திக்க வேண்டும். முக்கியமாக அதற்கு மேலாக இறுதியான கருத்தாக இன்றைய சத்சங்கத்தில் இந்த பதமுத்தி பரமுத்தி என்றதை விரிவாக பார்த்தோம். சரியை கிரியை யோகத்தால் கிடைப்பது பதமுத்தி, ஞானத்தால் கிடைப்பது பரமுத்தி. இவை இந்த முடிவுடன் இந்த ரெண்டு முத்தியிலும் இருக்கும் முழுமையான வேறுபாடு என்னவென்றால், பரமுத்தி பதமுத்தியை நாங்கள் எடுக்கும் போது சரியை கிரியை யோகத்தின் மூலம் என்ன வித்தியாசம், அதை அதற்கும் இறுதியாக இருக்கும் பதமுத்திக்கும் பரமுத்திக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், தொடக்கத்தில் கிடைக்கும் பதமுத்தி எங்களுக்கு மீண்டும் பிறப்பை கொடுக்கும். அதாவது சரியை கிரியை யோக நெறியலில் இருந்து நாங்கள் எங்களுடைய இந்த உடலை உதரும் போது மீண்டும் உடல் எடுக்க வேண்டிய ஒரு நிலைதான் அந்த நிலை. இறுதியான ஞானத்தில் ஞானமாகிய பரமுத்தியை அடையும் போது எங்களுக்கு பிறப்பு அதற்கு பின் இல்லை என்பதுதான் அதனுடைய கருத்து. அதைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் இருவினை ஒப்பு எடுத்து அதை அடைந்து அதற்கு மேலே நாங்கள் மலப்பரிபாகம் அடையும் போதுதான் எங்களுடைய பிறப்பை நாங்கள் வெல்கின்றோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம.